அடுத்த செய்தியை நம்ம பார்க்கலாம். நித்திய தண்டனையை பற்றி நம்ம பார்த்தோம். வேதத்தில் நித்திய தண்டனையை பற்றி என்ன சொல்றதுன்னு பார்த்தோம். இப்ப அந்த நித்திய தண்டனைக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன தொடர்பு? நித்திய தண்டனை என்பது அவிசுவாசிகளுக்கு, செம்மறி ஆடுகளுக்கு அல்ல, வெள்ளாடுகளுக்கு தான் நித்திய தண்டனை. ஆனா இந்த நித்திய தண்டனை விசுவாசிகள் இந்த வேத சத்தியத்தை உண்மைன்னு தெரிந்திருக்கிறதுனால இந்த வேத சத்தியத்திலிருந்து நம்ம படிக்கிற பாடம் என்னங்கறதான் இப்ப நம்ம பார்க்கணும். நித்திய தண்டனைய இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை மறுதளிக்க முடியாது, நிச்சயமா இருக்குங்கிறத பல பகுதியில இருந்து எடுத்து காட்டின. ஆண்டவராகிய இயேசு பேசியிருக்கிறாரு, பழைய ஏற்பாடு இதை விவரித்து காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதுரு, யோவான் அவ்வளவு பேரும் இதை பத்தி நினைவுபடுத்தி இருக்கிறான். சுவிசேஷம் இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த சுவிசேஷம் கேட்கிற வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்திக்காம தொடர்ந்து பாவ நிலையில இருக்கிறவங்க, சுவாசத்தை அடையாம இருக்கிறவர்களுக்கு நித்திய ஆக்கினைய தவிர வேற எதுவுமே இருக்காது. ஒருத்தர் காட்டினாரு, இப்ப மாக்கு சுவிசேஷத்துல ஆண்டவர் ஒரு தடவைக்கு மேல மூணு தடவைக்கா சொல்லி இருக்கிறாரு, அந்த இடத்துல புழு சாகாமலும் அவியாமலும் இருக்கும். திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறார். அதுக்கு காரணம் என்ன? அது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. நம்ம விசுவாசிகளும் கூட நம்ம வந்து பாவம் ஒரு கண்ணு இல்லாம இருந்து ஒழுங்கா வாழ்றது நல்லது, பாவத்துல வாழ்றதை விட எச்சரிக்கையா தான் சொல்றார். அதை நம்ம நினைவுபடுத்துகிறது. அவ்வளவு மோசமான இடம் அங்க போயிடக்கூடாது. அப்ப இங்க இருக்கிற காலத்துல என்ன செஞ்சாலும் தகும், அதுல இருந்து தப்புறது, அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இந்த ரெண்டு பேர் இந்த நித்திய தண்டனை இருக்க போகிற நரகத்தை குறித்து ரெண்டு பேர் சொல்லி இருக்கிறத வாசிக்கிறேன். ஒருத்தர் ஜேசி ரயில், அவர் சொல்றார், இழந்து போனவர்களின் துயரமும் ரட்சிக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நிலையமே ஆகும். இந்த கருத்தை குறித்து ஒருவனும் நம்மை வஞ்சிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கடவுள், மோட்சம், நரகம் ஆகியவற்றின் நித்தியமான தன்மையை வேதம் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அவை நித்தியம் என்கிற ஒரே அஸ்திபாரத்தின் மேல் நிலை நிற்கிறது. கடவுள் எப்படி நித்தியமானவரோ அதே போல மோட்சமும் இரவே தோன்றாத பகலாக எப்பொழுதும் இருக்கும், நரகமும் பகலே இல்லாத இரவாக எப்பொழுதும் காணப்படும். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். அப்புறம் WGT ஷெட் நித்திய தண்டனைன்னு அவர் எழுதின நூல்ல சொல்றாரு, நரகம் உண்டென்பதை நம்பி கிறிஸ்துவின் கட்டளையின் பிரகாரம் அதற்கு அஞ்சுகிறவர்கள் அதற்கு தப்பிவித்துக் கொள்ளுவார்கள். ஆனால் நரகம் இல்லை என்று மறுத்து அதை குறித்து கேலி பண்ணுகிறவர்கள் அதில் விழுந்து போவார்கள். ஆகவே கிறிஸ்துவின் ஊழியர்கள் கிறிஸ்துவை போலவே தெளிவாகவும் பயபக்தியோடும் இரக்கத்தோடும் இந்த பயங்கரமான உண்மையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த நித்திய மரணம்ங்கிறது இவ்வளவு தூரம் உண்மையாக இருப்பதனாலே, நரகம் இருப்பதனாலே விசுவாசிகள் இதுல இருந்து நம்ம என்ன படிக்கணும், என்ன செய்யணுங்கிறத தான் இந்த கடைசி செய்தியில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பாவத்தை ஒழிக்கிறதுல நம்ம இடைவிடாமல் போராடணும். பாவத்தை ஒழிக்கிறதுல இடைவிடாமல், அதாவது யார், நம்ம வாழ்க்கையில பாவத்தை ஒழிக்கிறதுல இடைவிடாமல் நம்ம போராடணும். அதை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதனாலதான் மார்க்ல கூட ஒரு கண்ணு இருந்து இன்னொரு கண், ஒரு கண்ணு இருந்து வாழ்றது பெட்டர், ரெண்டு கண்ணு இருந்து நீ பாவம் செய்யறதை விட. ஏன்? நீ நித்திய ஆக்கினையை அடைவாய், புழு அங்கே சாகாமலும் அவியாமலும் இருக்கும். திரும்ப 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 சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யணும் விசுவாசி? பாவத்தை ஒழிக்கிறது தான் விசுவாசியுடைய வாழ்க்கை. பாவி யாரு? பாவத்திலேயே வாழ்கிறவன். விசுவாசி யாரு? பாவத்திலிருந்து மனம் திரும்பி அதை செய்யாமல் இருப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கிறவன். பாத்தீங்களா? நம்ம பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, நம்ம சபையா வாழும்படியாக வச்சிருக்கிறார். கிறிஸ்தவன் தனியா ஒரு ஓரத்தில் போய் வாழ்றது இல்லை. அதனாலதான் சொல்றேன், சபை தெரியாதவன் கிறிஸ்தவனே இல்லை, சபையோட சம்பந்தப்படாதவன் கிறிஸ்தவனே இல்லை, சபை வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவன் கிறிஸ்தவனே இல்லை. வேதம் சொல்றதான் சொல்றேன், கிறிஸ்தவன் சொன்னா இயேசு விசுவாசிக்கிறான், இயேசு நேசிக்கிற எல்லாத்தையும் அவன் நேசிப்பான். இயேசு என்னுடைய சபையை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா, நீ விசுவாசின்னு சொல்லிக்கிட்ட அவர் நேசிக்கிற சபையை உங்களுக்கு நேசிக்க தெரியாட்டி நீங்க என்ன விசுவாசி? புரியுதா? உலகமும் வேணும் சபையும் வேணும்னு இருக்க முடியாது. உலகத்தானுக்கு இல்ல சபை, அது விசுவாசிக்கு, கிறிஸ்துவ நேசிக்கிறவர்கள். ஏன் சபை அவசியம்? நம்ம பாதுகாப்புக்கு. நம்ம தொடர்ந்து சத்தியத்தை கேட்கவும், தொடர்ந்து இந்த காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டப்படவும், நம்ம பாவத்தை எதுன்னு தெரிஞ்சு செய்யாம இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம ஐக்கியத்துக்காகவும் சபை தேவை. நமக்கு போதகர்கள், நமக்கு முதிர்ச்சியும் அனுபவம் உள்ள போதகர்கள் நமக்கு மேல இருந்து, நம்ம தப்பு செய்யாம நம்ம சரியா நடக்கிறதுக்கு ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த போதகர்கள் வேலையே நமக்கு சத்தியத்தை போதித்து சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு வழிகாட்டுறது. அப்ப நம்ம தவறு செய்கிற பொழுது நம்ம திருத்த வேண்டியது யாருடைய வேலை? போதகர்களுடைய வேலை. அந்த திருத்த நடவடிக்கை இடம் கொடுக்காட்டி நீ சபையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது, அந்த மெம்பர்ஷிப் பொறுப்புகள் எல்லாம் இருக்கு. ஏன் அந்த போதக ஊழியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்? இப்ப நினைச்சிடாதீங்க, நீங்க தனியா இருந்து பாவத்தை சமாளிச்சிடலாம் அப்படின்னா உங்களுக்கு சாத்தானை பத்தி தெரியலன்னு அர்த்தம். அவனை விட மோசமான கில்லாடி உலகத்திலேயே இல்லை. முடிந்தால் தெரிந்து கொண்டவர்களையும் அவன் வஞ்சிப்பான். இயேசுவையே போயிட்டு சோதிக்க பார்த்தானா இல்லையா? வனாந்திரத்துல ஒரு தடவை சோதிச்சு அவர் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு விட்டுட்டானா? ரெண்டாவது தர மூணாவது தர விசேஷமான நடவடிக்கை எடுக்க பார்த்தானா இல்லையா? சாதாரண மனுஷனாங்க நீங்க, உங்க முயற்சியில சாத்தானை தோக்கடிச்சிடலாமா? அது அகங்காரமா இல்லையா அப்படி நினைக்கிறது கூட? அதுதான் சபை தேவை. சபை வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க மறுத்தா உங்க விசுவாசத்திலேயே ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பலாம். நம்ம மாறணும், திருந்தணும், திருந்தி வாழணும், பாவத்துக்கு முடிவு கட்டணும், அதை தொடர்ந்து செய்யாம இருக்கும்படியா பார்க்கணும். ஏன் நித்திய நரகம் நம்ம அதை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்குது? அது நாம இருக்க வேண்டிய இடம் இல்லைன்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது பாவத்தை ஒழிக்கின்ற காரியத்துல, அது இல்லாம இருக்கின்ற காரியத்துக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும். விசுவாசி அதை என்ஜாய் பண்ண மாட்டான் பாருங்களா, அதை எடுத்து போராடணும். அதனாலதான் ரோமர் ஆறாவது அதிகாரம், இந்த வேதத்துல பல அதிகாரங்கள் இருக்கு, அடிக்கடி நமக்கு நினைவு போட்டுகிறது. இந்த மாதிரி மோசமானவர்கள், அநியாயக்காரர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதில்லைன்னு பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், பாவத்தை நம்ம செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக. பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறவர்கள் பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழணும், பாவத்துக்கு எதிர்த்து நிக்கிற வாழ்க்கையை வாழணும், சோதனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும். யாக்கோபு வாசி பாருங்க, முதலாவது அதிகாரம், இரண்டாவது அதிகாரம், மூணாவது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? சோதனைகளுக்கு தப்பி இருக்கணும். சோதனைகள் வந்த பொழுது ஆண்டவரை திட்டக்கூடாது. ஆண்டவர் சோதனைகளை விடுகிறவர். பாவி இருக்க சாத்தான் இருக்கிறதுனால சோதனை வரத்தான் செய்யும். நம்ம இன்னும் பூரணர்களா இல்லாமல் இருப்பதனால நமக்கு இச்சைகள் ஏற்படத்தான் செய்யும். நம்ம என்ன செய்யணும்? அதை இல்லாம ஆக்கணும். சுவாசத்தின் அடிப்படையில் அதை போக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அந்த நடவடிக்கைகள் இல்லைன்னு சொன்னா நம்ம விசுவாசம் கேள்விக்குறியானது. பேப்டிசம் சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு பல்லவம் போக முடியாது. அது வெறும் தண்ணி தான், அது பாவத்தை போக்காது, பாவத்தை போக்கவே போக்காது. உங்க பாவத்துக்கு நீங்க தனிப்பட்ட விதத்தில் அதை செய்யாம இருக்க நடவடிக்கை எடுக்கணும். கூட்டா நம்ம பாவத்தை நம்ம செய்யாம இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற சபைய நம்ம பயன்படுத்திக்கணும். அதுல இருக்கிற வரையும் தான் நமக்கு அது பாதுகாப்பு. சபைக்கு வெளியில இருந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்த ஒரு விசுவாசியை நான் பார்த்ததில்லை. ஏன்னா அது கான்ட்ரடிக்ஷன். ஆண்டவர் அப்படி விசுவாசியை உருவாக்கல. அவன் சபையிலிருந்து வளர்றவனா தான் வளர்த்துருக்கிறான். ஒரு செடி வளரணும்னா அதுக்கு என்ன தேவை? மழை தேவை, சூரியன் தேவையா இல்லையா? நல்ல நிலம் தேவை. இது இருந்தா தான் வளர முடியும். அது போல தான் விசுவாசிக்கு சபை. சபவாக்கு இல்லாத விசுவாசியா இருக்க முடியாது. நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருந்தாதான். ஒழுங்கான சபையில இருந்து அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வாழணும். அப்பதான் நம்ம பாவத்தை போக்கிக் கொள்ள முடியும். பாவம் செய்யாத, பாவத்துக்கு தள்ளி வைத்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் பார்த்தீங்களா. அதுக்காக இடைவிடாமல் போராடணும். நரகம் இருப்பதனாலே, நித்திய தண்டனை இருப்பதனாலே நம்ம விசுவாசிகள் என்ன செய்யணும்? பாவத்துக்கு கடைசி வரையும் அதை எதிர்த்து அதுக்கு விளக்கி வாழணும். இரண்டாவது, பயபக்தியோடு கூடிய ஆராதனையும் பயபக்தியான வாழ்க்கையையும் மேற்கொள்வதில் அதிக கவனம் செலுத்தணும். பயபக்தியா வாழ பார்க்கணும், பயபக்தியா ஆராதனை செய்யணும். கர்த்தருடைய ஆராதனை, நித்திய ஆக்கினை நித்திய நரகம் என்பதெல்லாம் இருப்பதனாலதான் நம்ம கர்த்தருடைய ஆராதனைக்கு வருகிற பொழுது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆராதனைங்கிறது சந்தோஷமான காரியம். ஏன்? இது ஆராதனைக்கு உரிய அந்த தேவனை, அவரை ஆராதிக்கிறவர்கள் அவருக்கு செய்யறதுதான் ஆராதனை. அப்ப நம்ம நித்திய நரகம் இருக்குன்னு சொன்னா நம்ம நடவடிக்கை ஆராதனையின் பொழுது ஒழுங்கா இருக்கணும். ஆராதனையும் ஒழுங்கா இருக்கணும். அது டிராமாவா இருக்கக்கூடாது. ரொம்ப பேர் வாரது என்னது, குழு குழுன்னு ஒரு நல்ல ஃபீலிங்காக வாரது. அவங்க கையில எல்லாம் ஒரு டெம்பரின கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஆட்டிக்கிட்டு. இதுக்கு தானே வாரது. அங்க அதெல்லாம் நடக்க போகுதா இல்லையே? ஆராதனை எதை நினைவுபடுத்தணும்? பரலோகத்தை நினைவுபடுத்தணும், பயபக்தியை நினைவுபடுத்தணும். நரகத்தை பற்றிய உண்மையை தெரிந்தவர்கள் ஆண்டவருடைய ஆராதனையை கலங்கப்படுத்த மாட்டாங்க, சுயநலமா ஆராதனை செய்ய மாட்டாங்க. நீங்க தான் சில நேரம் நினைக்கலாம், ஏன் ஆராதனைக்கு நேரத்துக்கு வாரத பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒழுங்குள்ள தேவன். ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை நடத்துறவர்களுக்கு ஆராதனை தேவையே இல்லை. அந்த ஆராதனை அவர் ஒழுங்கோடு செய்யும்படியாக சொல்லுகிறார். ஆராதனையை குழப்பி மோசம் பண்ணவங்களுக்கு நரகம் கிடைச்சிருக்கு பல்லோகத்தில், பழைய ஏற்பாட்டில். ஆனால் தான் அந்நிய அக்கினியை என் முன் கொண்டு வராதேங்கிறார். அதனாலதான் ஆராதனையை நம்ம ஒழுங்கா, குடும்பமா ஒழுங்கா நடத்தணும். நரகத்தை பத்திய சத்தியம் தெரிந்தவர்கள் அதை பயபக்தியோடு அதில் கலந்துகிட்டு ஒழுங்கா இருப்பாங்க. நரகத்தை பற்றி அலட்சியப்படுத்துகிறவன் தான் ஆராதனைக்கு வாரத்தை ரெகுலரா வச்சுக்க மாட்டான். ஆராதனைக்கு போகாம இருக்கிறது உண்மையான விசுவாசிக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒரு விதத்துல நரக வாழ்க்கையை நினைப்பூட்டும். ஆராதனைக்கு பாட்டி எங்க இருக்கிறோம்? பாவம் உள்ள உலகத்துல பாவம் செய்த கூடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் இல்லையா? ஆராதனை நாளில் ஆராதனை செய்கிற பொழுது நம்ம இருதயம் கர்த்தரில் கழி கூறுகிறதா இல்லையா? சில பேர் தலைவலி வந்துச்சு, வாந்தி வார மாதிரி இருந்துச்சு, ஏன் சர்ச்சுக்கு வரலங்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ். கர்த்தரை பற்றி உனக்கு பயமே இல்லை, நித்திய மரணம் நித்திய ஆக்கினைய பற்றி உனக்கு கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லைங்கிறதா, புரியுதா? உண்மையான விசுவாசி அந்த காரியங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறதுனால ஆராதனை எனக்கு அவ்வளவு முக்கியம், எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்துக்குன்னு சொல்லி அங்க இருந்து கர்த்தர்ல சந்தோஷப்படுவான். அதனால்தான் ரெண்டாவதா சொல்றேன், பயபக்தியோடு கூடிய ஆராதனை பயபக்தியோடு கூடிய வாழ்க்கையை மேற்கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். மூணாவது, நரகமும் நித்திய ஆக்கினையும் நிரந்தரமாக இருப்பதனாலே நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவ அதிகமா மகிமைப்படுத்தணும். ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை பெற்றுக் கொண்டிருந்தா நம்ம கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில அதிகமா மகிமைப்படுத்தணும். பல தடவை சொல்லி இருக்கிறேன். உங்க தனிப்பட்ட விதத்திலையும், குடும்ப வாழ்க்கையிலையும் கணவன் மனைவியை சிநேசிக்கிறதுலையும் மனைவி கணவனுக்கு அடங்கி நடப்புறதுலையும் எல்லாத்துலயும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வேலை செய்யற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த எல்லா காரியங்களையும் நம்ம வாழ்க்கை பூரா கர்த்தருக்கு சொந்தமானது, கர்த்தர் ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை பரலோகத்துக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாருன்னு அதை நம்ம அவருடைய மகிமை என்னுடைய செய்கைகள் மூலம் வருகிறதாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கைய உங்க செய்கைகளை யோசிச்சு பாருங்க, அது கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிறதா? சில பேர் விசுவாசிகள் தப்பா நடக்கிறது, அது ரொம்ப தப்பு. அது கர்த்தருக்கு மகிமை கொடுப்பது அல்ல. கர்த்தருக்கு மகிமை கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்தா கர்த்தர் யாருன்னு தெரியாம இருக்கிறோங்கிறதா அர்த்தம். அதனாலதான் வேதம் எப்பவுமே விசுவாசத்தை மட்டும் சொல்ல போலி விசுவாசிகளையும் இனங்காட்டுது. சைமன் மேகபஸ், தேமா, அலெக்சாண்டர், ஐமேனியஸ் பட்டியல் போட்டு காட்டு. தேமா உலகத்தை நேசித்து என்னை விட்டு விலகி போய்விட்டான். யூதாஸ் ஆண்டவருக்கு பக்கத்திலேயே இருந்து போலி நாடகம் ஆடி இருக்கிறான். யூதாஸ், தேமா, சைமன் மேகபஸ், அலெக்சாண்டர், ஐமேனியஸ் எங்க போறாங்க? நித்திய மரணத்தை சம்பவிக்க அனுபவிக்க. போலியா ஆடு மாதிரியும் இருந்துடலாம், அப்படி இல்லைங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒழுங்கா விசுவாசத்தோட சப வாழ்க்கையை நடத்திட்டு போறவங்க ஆடுகள் மாதிரி திருத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் திருந்தி வாழணும். சில பேர் நான் சொன்னேன், தமிழனுக்கே சாரி சொல்றதே தெரியாது, மன்னிப்பு கேட்கறதே தெரியாது, மறைச்சு வாழ்றதே பழக்கம். இந்த பிசாசை அழியணும். ஒளிச்சு மறைச்சு வெளியில பவுடர் போட்ட முகம் மாதிரி இருந்து உள்ளுக்கெல்லாம் கரையா அரிச்ச மாதிரி இருந்து வாழ்றது அழியணும். ஏசு அந்த உள்ளத்துல வந்திருந்தா அந்த என்ன வராது. தப்புங்க, நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் இல்ல, என் வாழ்க்கையில திருந்த வேண்டியது ரொம்ப இருக்கு. அங்கதான் விசுவாசிய பாக்குறோம், இயேசு அவன் நாக்குல நடமாடுறத பாக்குறோம். ஏன் அவன் பேச்சு சொல்லுது அவன் விசுவாசியா இல்லையா? என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்க, எல்லாம் சந்தோஷமா, குடும்பம் நல்லா ஓடுது, பிள்ளைங்க எல்லாம் ஒழுங்க. பக்கத்து வீட்டுக்காரன கேட்டா தெரியுமே உன் வீட்டுல நடக்கிற அசிங்கம் எல்லாம். வேலை செய்யற இடத்துல உன் ஃப்ரெண்ட கேட்டா தெரியுமே உன்னை யாருன்னு. அப்ப ஏன் பொய் சொல்லணும்? ஆண்டவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? இதுக்கு என்ன காரணம்? மற்றவனை ஏமாத்தி வாழ்றது என்ன பிரயோசனம்? நித்திய மரணமும் நித்திய ஆக்கினையும் நிரந்தரமா இருக்குது. அங்க போக போறவங்க அங்க போகாம இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறதுனால பொய்யா நடந்து நம்ம சாதிக்க போறது என்ன? வாழ்ற கொஞ்ச காலமும் ஏன் உண்மையா வாழ்ந்துடக்கூடாது? ஏன் ஆண்டவருக்கு விசுவாசமா வாழக்கூடாது? எனக்கு விசுவாசமா இருங்கிறத தானே அவர் கேட்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. நீங்களாம் கொஞ்சம் வாலிபர்கள் இருக்கிறீங்க, நீங்களாம் வந்து ஆண்டவட்ட வந்து பேப்டிசம் எடுத்து சர்ச்சில் எல்லாம் விசுவாசமா இருக்கணும், அதெல்லாம் முக்கியம். ஆனா பேப்டிசம் எடுக்கிறது, சபை ஒப்பு கொடுக்கறதெல்லாம் யோசிச்சு பார்த்து செய்யணும். ஒரு லேடி பெந்தகோஸ்தே சர்ச்சுக்கு போயிட்டு சாட்சியை எழுதி கேட்டேன். அப்ப சாட்சியை எழுதி கொடுத்துருக்கு, இப்ப நம்ம சபைக்கு வந்து அருமையான சாட்சி. அப்ப அந்த பெண் சொல்றது, இப்ப எனக்கு ஞானஸ்நானம் வேணும். அதான் முந்தையே எடுத்திருக்கிறியே. அது நான் அவங்க எல்லாம் ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் பேரை கொடுங்கன்னு எங்க சர்ச்சில் சொல்லுவாங்க, முந்தி இருந்ததில்ல. அதனால பேரை கொடுத்து நான் நாள் கிளாஸுக்கு போனேன். அப்ப அதனால எடுத்தேன், என்ன மற்ற எல்லாம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சு எடுத்தேன் அப்படின்னு எழுதிருது. ஆனா இங்க வந்து தான் ரட்சிப்பு அடைஞ்சு தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் பாவத்தை பத்தி எல்லாம் உணர்த்தப்பட்டு ரட்சிப்பு இங்க வந்துதான் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே ஞானஸ்நானம் வேணுயா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அது கேக்குது. நிச்சயமா எடுக்கத்தான் வேணும். அப்பா அம்மாவில ஹாப்பியா வச்சிருக்கிறதுக்கு, இல்லாட்டி என் நண்பன் சர்ச்சில் இருக்கிற நண்பனோ நண்பியோ எடுத்திருக்கிறாங்க, நான் மட்டும் எடுக்காத மாதிரி இருந்தா சரியில்லையா? அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பான்? நம்ம நம்ம நம் நம்ம இனத்துல ரொம்ப மத்தவங்க நம்ம பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு வேலையே. நான் அன்னைக்கு சொன்னாலும் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்ததில்லை. எனக்கு பிடிச்சா சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்வேன். இப்போ குணாவையும் சரோவையும் ஹாப்பியா வச்சிருக்கிறதுனால அவங்க போட்டதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அவங்க பாட்டுக்கு பேரை இந்த சீனாக்காரன் சாப்பாடு மாதிரி, அது என்ன வாத்து காலு பாம்பு புளி எல்லாம் கொடுத்துட்டேன், என்ன அது? அதனால அது நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறேன். அப்ப நம்ம நேரத்தில் அப்படி சொல்ல மாட்டோம், என்ன ஆனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு, போட்டதெல்லாம் இல்லை சாப்பிட்டு இருக்கணும், இப்படிதான் நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. அப்புறம் அங்க அவியாத ஞானஸ்நானம் கிடைக்குமா இல்லையா? எங்க தப்ப முடியுமா? ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது ஞானஸ்நானமா இல்லையா? அதை தப்பா கொடுக்கிறவனுக்கும் ஆபத்து, தப்பா எடுக்கிறவனுக்கும் ஆபத்து. ஏன்? அது திரு நியமம். அதே மாதிரி தான் 10 ml குடிக்கிறதும், அது திரு நியமம். தகுதி இருந்து தான் அதை எடுக்கணும். அதனால மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கவலையே படாதீங்க. நீங்க மனம் திரும்புறத பாருங்க, நீங்க தேவனை விசுவாசிக்கிறத பாருங்க. மனம் திரும்பி விசுவாசிச்சா ஞானஸ்நானம் எடுக்கத்தான் வேணும். சரி, சபைக்கு ஒப்பு கொடுக்கணும், திருந்தி வாழ்றதுக்காக சபைக்கு ஒப்பு கொடுக்கும். அதெல்லாம் இல்லாம அதை கேட்க போகக்கூடாது. ஏன் அதை எடுத்துட்டு சும்மா எடுத்துட்டனால ஏதாவது நடந்துருதா? இல்ல, பாவி ஞானஸ்நானம் எடுத்தா அவன் பாவியா தான் இருப்பான். குணத்தை மாத்த முடியுமா? சொல்லுவாங்களே நாய் குணத்தை மாத்த முடியாதுன்னு. அந்த மாதிரி பாவி ஞானஸ்நானம் எடுத்தா பாவியா தான் இருப்பான். ஞானஸ்நானம் எதுவும் பண்ணுமா? ஒண்ணுமே பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாது. ஆனா விசுவாசி எடுக்கிற நேரம் அவன் மாற்றப்பட்டிருக்கிறான் ஆண்டவராலே, அவனுக்கு கிருபி கிடைத்திருக்கிறது, ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, வாக்கு மாற்றப்பட்டிருக்கிற, அதனாலதான் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அதனால அவன் திருந்தி வாழுவான். அது நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும். விசுவாசியா இருந்து செய்யற காரியத்துல எல்லாம் கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும். உழைப்பின் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக, குடும்ப வாழ்க்கையின் மூலமாக, உலகத்தில் நம்ம செய்யற காரியங்கள் மூலமா கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும். கிறிஸ்துவ மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நம்ம ரட்சிப்பே கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். நித்திய நரகம் நம்ம ஆண்டவருக்கு விசுவாசமா ஊக்கத்தோட வாழ்றதுக்கு நம்ம ஊக்குவிக்கிறதா இருக்குது. 4, சர்வ வல்லவராகிய கடவுளின் திட்டங்களை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்திய நரகமும் நித்திய ஆக்கினை தீர்ப்பும் உண்மையானதுங்கிறதுனால கர்த்தருடைய எல்லா திட்டங்களையும் நம்ம தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய 10 கட்டளைகள், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே நம் நன்மைக்காக. வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நம்ம ஒரு விசுவாசி என்ன செய்வான்? கர்த்தருடைய வழியாக பாவித்து அதை ஏற்றுக்கொள்ளுவான். துன்பம் வர்ற நேரம் முடிய பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். பரலோக சந்தோஷத்தோடு அதை நம்ம அணுகுவோம். வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தற்செயலாம் நடக்கிறது இல்லை, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, அதுக்கு பின்னுக்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். பல்லோக வாழ்க்கையை ருசி பார்த்த நாம நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற சுக துக்கங்களை எல்லாம் நம்ம வரவேற்று ஏற்றுக்கொள்வோம். ஏன்? இந்த துன்பம் இங்கே வந்தாலும் டெம்பரரி தான், நம்ம இருக்க போற இடத்துல துன்பமே இருக்காது இல்லையா? அதே நேரம் நம்ம நித்திய நரகத்துக்கு தப்பி இருக்கிறோமா இல்லையா? ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய மக்களாக இருக்கிறோம். தேவனுக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்றதுனால கர்த்தருடைய திட்டங்களை எல்லாம் நம்ம தாழ்மையோட ஏற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில், அது எதுவாக இருந்தாலும். விசுவாசி அப்படித்தான் செய்வான். கடைசியா ஒன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன், இது முக்கியம். நரகம் உண்மையாக இருப்பதனாலே, நித்திய ஆக்கினை அவிசுவாசிகளுக்கு வரப்போவதனாலே, நம்ம விசுவாசிகள் என்ன செய்யணும்? சுவிசேஷ பணியை வைராக்கியத்தோட செய்யணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், முத செய்தியில கூட, உங்க குடும்பத்துல அவிசுவாசிகளா இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க பெற்றோர்கள் முதல்ல கண்ணீரோட ஜபம் பண்ணுங்க. அவங்க சரியான வழியில போவதற்கு நீங்க வழிவகுத்து காட்டணும். அவங்க யாரு ஃப்ரெண்ட்ஸ்? சில ரொம்ப பெற்றோர்கள் அதை அக்கறையே காட்டுறதில்ல, பேட் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஒன்னுக்கு மேல டெலிபோன் வாங்கி கொடுத்துறீங்களா? மொபைல் போனு ஒன்னுக்கு மேல வாங்கி கொடுத்துறீங்களா இல்லையா? இந்த பாக்கெட்ல ஒன்று, அந்த பாக்கெட்ல ஒன்று, அந்த ஜாக்கெட்ல ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் போயிட்டே இருக்கா இல்லையா? முன்னுக்கு யார் இருக்கிறதுன்னு பார்க்காம இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அதில் பேசிக்குவாங்க, வாயே திறக்காது. சரி, என்ன மக அங்கே உட்காந்துட்டு இவ்வளவு நேரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்குதே, என்னது, யார் அது? கேட்குறோமா கேட்கலையா? கேட்கணுமா இல்லையா? ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்குறீங்களா என்னமும் நடக்கலாமா இல்லையா? ஏன் பார்க்கணும்? அப்போ பெற்றோர்களுக்கு அது பார்க்கறது இல்லையா? ரொம்ப பெற்றோர்கள் ரொம்ப மோசம். கடையில் இருக்குன்னு கண்டதெல்லாம் வாங்கி கொடுத்துனாலும் 10 வயசு ஆகிறதுக்கு முந்தி நாம 40 வயசு வரையும் பார்க்காதெல்லாம் இவங்க பார்த்துடுறாங்க. இன்னைக்கு எல்லா டெக்னோ எல்லாம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன நன்மையாக செய்கிறாங்க? உலகம் நன்மையாகுதா? நான் கெட்டு போகிறது மற்றவனுக்கு எடுக்கிறது இதுதான் வேலை. தேவையில்லாத டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு சாத்துக்கு பிரயோசனம் இல்லாதெல்லாம் பணத்தை கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன சேட்டு போட்டிருக்கிற, நான் என்ன சேட்டு போட்டிருக்கிறேன், அதுக்கு போயிடும் 10 ரிங்கிட்டு. உண்மையா இல்லையா? அதானே போட்டு அனுப்பிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பெற்றோர்கள் பார்க்கணுமா இல்லையா? நல்ல வழி என் நேரத்தை கொடுத்து நீ படிச்ச என்ன, என் குடும்பமா உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசினா என்ன, இன்னைக்கு அதான் ஜெபம் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. இதை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தா அதுக்கெல்லாம் எங்க நேரம் கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காது. கண்ணு முடிச்ச உடனே அதுதான், படுக்க போறதுக்கு முந்தையும் அதுதான். என்னதுக்கு தேவையே இல்லை? அப்ப எப்படி பிள்ளைகள் ஒழுங்கா, அப்ப அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமா இல்லையா? அவங்க சரியா போற வழிகளை வகுத்து கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம அக்கறை காட்டணுமா இல்லையா? நம்ம அக்கறை காட்டாடி உங்க பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட வரலன்னு சொன்னா முதல் நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் மிஷினரி, அப்பா அம்மா தான் மிஷினரி. ஏன் உங்க வீட்டுல பிறக்காம புள்ள வேற எங்கேயும் பிறந்திருக்கா? இல்ல, ஆண்டவர் உங்களை தான் உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கு இருக்கணும் முதல்ல பாரம். எந்த அளவுக்கு பாரம் இருக்கு, எந்த அளவுக்கு ஜெபம் பண்றேன், எந்த அளவுக்கு என் புள்ள தவறா போயிடக்கூடாதுங்கிறதுக்கா அப்பாவும் அம்மாவும் ஒழுங்கா நடந்துக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மாவும் ஒழுங்கா நடக்காட்டி மகனும் மகனும் ஒழுங்கா நடக்குமா? எப்பவும் பார்த்தா காப்பி கேட்ட மாதிரி மகன் அப்பா மாதிரி நடப்பான், அப்பா மாதிரி பேசுவான், மகன் வந்து அம்மா மாதிரி நடக்க அம்மா மாதிரி பேசுவான் சொல்லுவாங்களா இல்லையா? உருவத்துல செய்கைகள மட்டும் இல்ல, பழக்க வழக்கம் எல்லாத்துலயும் அங்கதான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் அங்கதான் படிக்கிற. அப்ப நம்ம கிட்ட இருந்து பேடா இருந்துச்சுன்னா எவனாவது நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டாதான். அதான் வேதம் சொல்லுது, அப்பா அம்மா கிட்ட சொல்லுது, நம்ம நல்லா ஆண்டவரை மகிமைப்படுக்கிற மாதிரி பண்ற மாதிரி வாழ்க்கை வாழணும்னு சொல்லு. அதான் பெண்களை பத்தி நீங்க வந்து சும்மா தேவை இல்லாம உங்களுக்கு என்ன தலையில டை போன்றது இல்ல இந்த மாதிரி வெளியிலையும் பொண்ணாலும் உன்னை அலங்கரிக்கிறது, நீ அதிகமாக நேரத்தை செலுத்தாமல் என்னது பக்தி விருத்தியே உனக்கு அணிகலனாக இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளு போட்டிருக்கார். எதுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார்? நான் எழுதி வச்சிருக்கிறேன். பேதுரு சொல்றாரு, இது இதையே பவுலும் சொல்லி இருக்கிறாரு. ஏன் சொல்றாரு? ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? பெண் ஒழுங்கா இருக்கணும், விசுவாச பெண்கள் ஒழுங்கா நடந்துக்கணுங்கிறார். ஏன்னா அதுலாம் உனக்கு போச்சுன்னா, அக்கறை கூட போச்சுன்னா, பிற மக அதே மாதிரி வந்து சேரும். சரி, அதே மாதிரி தான் மகனும். அப்ப நீங்க என்ன சுவிசேஷம், நீங்க ரட்சிப்பு அடைஞ்சிருந்தா சுவிசேஷம் அவசியமானது. நித்திய ஆக்கினைய மகனோ மகளோ அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வைராக்கியம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அதுக்காக நம்ம எல்லா பிரயத்தனமும் செய்யணுமா இல்லையா? என்னமும் செய்யலாம். நம்ம ஜபம், நம்ம வீட்டில் ஒரு ஒழுங்கு இருக்கிற மாதிரி எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறீங்களா? பிள்ளை எங்க போகுது, எங்க இருக்குது, யாரோட பழகுது, யாரோட பேசுது, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும், அதெல்லாம் கண்டிப்பா இருக்கா? இருக்கணுமா இல்லையா? சில பேர் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, பாட்டுக்கு போகும், அது பார்க்க வரும், ஊரே போயிட்டு வரும், கவனிக்கிறது இல்லை. இதே மாதிரி தான் பிள்ளைங்களும் போகவும் வரும், போகவும் வரும், என்னென்னமோ பண்ணும், கவனிக்கிறதே இல்லை. அவிசுவாசி குடும்பங்கள் அப்படி இருந்தா பரவாயில்ல, புரிஞ்சுக்கலாம், அவனுக்கு உண்மை தெரியாது. சுவாச குடும்பங்கள் அப்படி இருக்க முடியுமா? முழிக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷ பணி அதை வீட்டில் ஆரம்பிக்கணும். சபையா அதை செய்யணும். சபையில் அவிசுவாசிகள் இருக்கிறாங்களா, ஜபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. சபையா சேர்ந்து சுத்தி இருக்கிறவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன் ஆண்டவர் நரகத்தை மட்டும் ஏற்படுத்தி இருக்கல, அவிசுவாசிகளுக்கு அதுன்னு மட்டும் உருவாக்கி இருக்கல, அவர் சுவிசேஷத்தை கொடுத்து அவள் தப்புவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை தேவ தூதர்கள் வந்து சொல்லுவதற்காக கொடுக்கப்படல, விசுவாசிகள் சொல்லுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. யாராவது தேவதூதன் வந்து சொல்லணும்னு பார்க்க கூடாது. நம்ம கடமை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய கடமையும் சுவிசேஷத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து சுவிசேஷத்தை ஏதோ ஒரு விதத்தில் அறிவிக்கணுங்கிறது தான் அது நம்ம கடமை. அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிப்பை அடைகிறவர்கள் சபையில வந்து சப வாழ்க்கையை நடத்தணும், எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதான் தேவனுடைய திட்டம். நரகம் நித்தி ஆக்கினெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சவன் ரொம்ப பாரத்தோடு சுவிசேஷத்தை சொல்லுவானே. மனிதர்கள் ரட்சிப்பு அடையாமல் கெட்டு போவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். கேடானவர்கள் அழிந்து போவதை பார்த்து நான் சந்தோஷப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்காகத்தான் அவர் சுவிசேஷத்தையே கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்றோமா, பாரத்தோட சொல்றோமா? யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பம், உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள், இந்த மலேசியாவில் அவிசுவாசியா இருக்கிறவங்கெல்லாம் உங்க மூலமா சுவிசேஷம் கேட்கணும். அதுக்காக தான் அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நித்திய நரகம், ஆக்கினை தீர்ப்பு நம்ம வாஞ்சியோடும் வைராக்கியத்தோடும் சுவிசேஷத்தை சொல்ல வைக்கும். வைக்கிறா? வைக்கிறா? கேட்டு பார்க்கணும் எந்த அளவுக்கு சுவிசேஷ ஈடுபாடு நமக்கு இருக்கு. கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைகளுக்காக இன்னும் கூட ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில முதல்ல நீங்க திருந்தணுங்க, பெற்றோர்கள் திருந்தணும். பெற்றோர்கள் திருத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம எண்ணத்தில் பிள்ளைகள் மோசமாக இருக்கு. திருந்தணும் உணர்வு வந்து கணவன் மனைவி உட்கார்ந்து பேசி நான் திருந்தணும் மன்னிச்சுங்கன்னு நீங்கள் ஆரம்பித்தாலே ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். திருந்தாமலே இருந்து ஜபம் பண்ணுறதுனால ஒன்றும் நடந்துடாது, நடந்துடாது ஒன்றும். உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு யாருக்கிட்ட ஜெபம் பண்றது? அந்த கல்லா இருக்கிற பிள்ளையார்கிட்ட பண்ணலாம், போலித்தனமா. ஆண்டவர்கிட்ட பண்ண முடியுமா? அவருக்கு எல்லாம் தெரியுமே, தெரியாது என்ன இருக்குது. அப்ப நம்ம திருந்தணுமா இல்லையா? திருந்தணும். அப்பதான் அவர் கிருபை காட்டுவார், அப்பதான் அவர் நெருங்கி வருவார். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிற பொழுது அவர் நம்ம நெருங்கி வருவார். அந்த திருந்துகிற வாழ்க்கையை ஏற்படுத்தி சுவிசேஷத்தை தொடர்ந்து செய்யுங்க, ஊழியங்களை செய்யுங்க, சபையா சேர்ந்து செய்யுங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நித்திய நரகம், நித்திய ஆக்கினை நமக்கு பெரிய பொறுப்பு இருப்பதை சுட்டி காட்டுகிறது. பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? கடைசியா இவ்வளவு தூரம் செய்தி இந்த ரெண்டு நாளா கேட்டு கர்த்தருடைய பராமரிப்பின் காரணமாக விசுவாசியா இல்லாம இருந்து இங்க வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருந்தா, இதெல்லாம் கேட்ட பிறகும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம நீங்க தொடர்ந்து இருந்தா அது உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆண்டவர் திட்டம் இல்லாம இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க பாருங்க, அவரை விசுவாசித்தா மட்டும்தான் உங்க பாவங்களுக்கு விடுதலை, நீங்க வாழ முடியும் ஒழுங்கா. விசுவாசிக்காமல் இருக்கிற வரையும் உங்க பாவத்துல தான் இருக்க போறீங்க. அந்த பாவம் உங்களை எங்க கொண்டு போக போகுதுன்னு வேதம் சொன்னதை கேட்டமா இல்லையா? நித்திய நரகத்துக்கு நம்ம அழைத்து போகுது. அது தேவையில்லாதது. ஆண்டவர் பேச்சை கேளுங்க, திருந்துங்க. ரட்சிப்பை அவரிடத்திலிருந்து அவருடைய கிருபையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு விசுவாசமும் ரட்சிப்பையும் நான் கொடுத்திருக்கிறேன், இலவசமாக கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, நீர்தாமே தொடர்ந்து பல தடவைகள் எங்களோடு பேசியிருக்கிறீர். வேதத்தில் திரும்பவும் திரும்பவுமாக ரட்சிப்பை குறித்தும் மனம் திரும்ப வேண்டியதன் அவசியத்தை குறித்தும் நித்திய நரகத்தை குறித்தும் நீர் சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, இந்த கேட்ட வார்த்தைகள் எல்லாம் வீண் போகாத படிக்கு, பிசாசு அதை எடுத்துக் கொள்ளாத படிக்கு நீர் கிருபை பாராட்டி எங்களுடைய இருதயங்களிலே என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக நீர் கருணை காட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் இங்கு வந்திருக்கிற வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாக பயனடைய நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றும் கூட பரலோகத்திலே சந்தோஷம் ஏற்படும்படியாக ஒரு ஆத்மா கூட உம்மை அணுகி வர உம்மை விசுவாசிக்க நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று எங்களை ஆசீர்வதியும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.